உலகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாரந்தோறும் வியாழக்கிழமை மாலை 4 மணிக்கு வனமும் வாழ்வியலும் என்ற நிகழ்ச்சியை சிறப்பாக வழங்கி வருகிறார் ராமநாதபுரம் தமிழ்நாடு வனம் வன உயிரின குற்றக்கட்டுப்பாட்டு பிரிவு வனச்சரக அலுவலர் திரு ரா துரைபாபு அவர்கள். அந்த வகையில் இந்த வாரம் ராமநாதபுரம் மாவட்ட பறவைகள் சரணாலயங்கள் குறித்து சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய அன்பின் வணக்கங்கள். வனமும் வாழ்வியலும் அப்படிங்கிற தலைப்புல நாம ஒவ்வொரு வாரமும் வனம் மற்றும் வன உயிர்கள் சார்ந்த பல்வேறு தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு வரோம். போன வாரம் பகுதி 9 ராமநாதபுரம் மாவட்டத்துல இருக்கிற 5 பறவைகள் சரணாலயங்கள்ல 3 பறவைகள் சரணாலயங்கள் பத்தின தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் நேயர்கள். இன்னைக்கு நாம அந்த வரிசையில ராமநாதபுரம் மாவட்டத்துல மீதம் இருக்கிற 2 பறவைகள் சரணாலயங்கள் பத்தின தகவல்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். ராமநாதபுரம் மாவட்டம் ரொம்பவே பறவைகளுக்கு பிடிச்ச மாவட்டமா இருக்கு நேயர்களே. அந்த வரிசையில இந்த வாரம் முதல்ல நாம தேர்த்தங்கல் பறவைகள் சரணாலயத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். தேர்த்தங்கல் பறவைகள் சரணாலயம் தேர்த்தங்கல் அப்படிங்கிற கிராமத்துல இருக்கு. இந்த கிராமம் ராமநாதபுரத்துல இருந்து நயினார் கோவில் போற வழியில இருக்கிற ஒரு சின்ன கிராமம். இந்த சரணாலயமும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீர்நிலையில தான் நேயர்களை அமைஞ்சிருக்கு. அதனால இந்த சரணாலயம் நீர்வாழ் பறவைகளுக்கு ரொம்பவே சிறப்பு வாய்ந்த இடமா இருக்கு. அரசால 2010 இந்த பகுதி பறவைகள் சரணாலயமா அறிவிக்கப்பட்டது. இந்த சரணாலயம் கிட்டத்தட்ட 29.30 ஹெக்டேர் பரப்பளவுல அமைஞ்சிருக்கு. இந்த பறவைகள் சரணாலயத்துல கருவேல மரங்கள் ரொம்பவே அதிகமா காணப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த நீர்நிலை, இந்த பறவைகள் சரணாலயத்தை ஒட்டிய நீர்நிலைகள்ல கரையோரமா புளிய மரம், அத்தி மரம், ஆலமரம், வேம்பு மரம் மற்றும் அரப்பு மரம் போன்ற மரங்கள் அதிக அளவுல காணப்படுது. அது மட்டும் இல்லாம சிறு செடி வகைகள், அதாவது புதர் போன்ற செடிகள் வந்து கொஞ்சம் கொத்து கொத்தா காணப்படுறதுனால பறவைகள் தங்களுக்கு தேவையான இரையை எடுத்துக்கிறதுக்கும் பறவைகள் தங்களுடைய கூடுகளை இந்த இடங்கள்ல கட்டுவதற்கும் இந்த இடப்பகுதிகள் ரொம்பவுமே வசதியா இருக்கு. நம்ம ஒவ்வொரு சரணாலயத்தை பத்தி பார்க்கும் போதும் அந்த ஒவ்வொரு பறவைகள் சரணாலயத்துக்கும் வருகை தரக்கூடிய பறவை இனங்கள்ல முக்கியமான பறவை இனங்களை பத்தி நாம ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் தெரிஞ்சுக்கிட்டு வரோம் நேயர்கள். அந்த வரிசையில இந்த தேர்த்தங்கல் பறவைகள் சரணாலயத்துக்கு வரக்கூடியதுல ரொம்பவுமே முக்கியமான பறவை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஸ்பாட் பில்டு பெலிகன் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. தமிழ்ல சாம்பல் கூளைக்கடா அல்லது புள்ளி அழகு கூளைக்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பறவைகள் இந்த பகுதிக்கு வந்து அதிக அளவுல கூடு கட்டி இனப்பெருக்கம் செய்வாங்க. இப்ப வரைக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சாம்பல் கூளைக்கடா பறவைகளோட மிகப்பெரிய ஒரு இனப்பெருக்கம் செய்யக்கூடிய பகுதியா இந்த ஸ்பாட் பில்டு பெலிகான் நம்ம சொல்றோம் இல்லையா. இந்த பறவைகளுக்கு இந்த தேர்த்தங்கல் பறவைகள் சரணாலயம் ஒரு முக்கியமான இனப்பெருக்கம் செய்யக்கூடிய பகுதியா இருக்குனே. இந்த சாம்பல் கூளைக்கடா பறவைகள் மற்ற கூளைக்கடா பறவைகளோட ஒன்னா சேர்ந்து இருக்கும்போது நம்ம தூரத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நம்மளால வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியாது. அப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பைனாக்குலர் வழியா இந்த பறவைகளை பார்க்கும்போது நம்ம ஸ்பாட் பில்டு பெலிகன் அவங்களோட தாடை இருக்கு இல்லையா, இந்த தாடையோட மேல் தாடையில புள்ளிகள், குட்டி 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 புள்ளிகள் வந்து இருக்கும். அதுக்கப்புறமா இந்த அந்த சாம்பல் கூளைக்கடா பறவைகளோட இறகுகள் கொஞ்சம் சாம்பல் நிறத்துல இருக்கும். இந்த வித்தியாசங்களை வச்சுதான் நம்ம மற்ற கூளைக்கடா பறவைகள் இருந்து நம்ம இந்த ஸ்பாட் பில்டு பெலிகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கூளைக்கடா பறவைகளை வித்தியாசப்படுத்தி பார்க்கணும். அது போல நேர்களே, இவங்களுக்கு இந்த ஸ்பாட் பில்டு பெலிகான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இவங்களுக்கு இவங்களோட வாயில வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது அந்த வாய்ப்பகுதிக்கு கீழாக ஒரு பை போன்ற அமைப்பு இருக்கும். இந்த பை போன்ற அமைப்பு நம்ம மீனவர்கள் மீன் பிடிக்கிறதுக்கு வலை யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த வலை போன்று அப்படியே நல்லா ரவுண்டா அப்படி ஒரு கீழே ஒரு மாதிரி விரிஞ்சு இருக்கும். இந்த பையில இருந்து வரக்கூடிய ஒரு விதமான நீர் இவங்களோட உடல் வெப்பத்தினை வந்து தணிப்பதற்காக பயன்படுது. அது போல நேர்களே, இவங்களோட குஞ்சுகள் புதுசா பிறக்கக்கூடிய குஞ்சுகளுக்கு ரெக்கைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெள்ளை நிறமா தான் இருக்கும். ஒரு வருஷத்துக்கு அப்புறமா தான் இவங்களோட இந்த ரெக்கைகள் சாம்பல் நிறமா மாறும். அதே போல இந்த பறவைகள் ரொம்பவே மிகவும் அமைதியான உணவு கொண்டது. இவங்க ரொம்ப அதிகமா சத்தம் போட மாட்டாங்க. தேவைக்கேத்த போது மட்டும்தான் ஒலி எழுப்பி தங்களுக்குள்ளயும் அப்புறம் பக்கத்துல இருக்கவங்க கூடயும் இவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணி பண்ணிப்பாங்க. இப்போ இவங்க மத்த கூளைக்கடா பறவைகளை மாதிரி, இப்போ வெள்ளை கூளைக்கடா அப்படின்ற பறவைகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த பறவைகள் ரொம்ப பெரிய கூட்டமா சேர்ந்துதான் உணவு தேடுவாங்க. அப்புறம் ஒரு பகுதியில இருந்து இன்னொரு பகுதிக்கு வந்து போவாங்க. அந்த வகையில நம்ம இந்த ஸ்பாட் பில்ட் பெலிகான் அப்படின்னு சொல்றோம்னா, இந்த வகை பெலிகான்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ரெண்டு மூணு பறவைகள் இல்ல ஒரு அஞ்சு பறவைகள் இந்த மாதிரி சின்ன 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 கூட்டமா சேர்ந்துதான் இவங்க வந்து இவங்களுக்கு தேவையான உணவை வந்து எடுத்துப்பாங்க. இவங்க உணவை எடுத்துக்கக்கூடிய அழகு இருக்கு இல்லையா, அந்த அழகு வந்து ரொம்பவே அருமையா இருக்கும். அது எப்படி அப்படின்னா, இப்போ நம்ம இந்த பறவை இனங்கள் தண்ணியில வந்து அப்படியே பொறுமையா நீந்திக்கிட்டே இருப்பாங்க. எப்படி நம்ம படகு வந்து ஸ்லோவா தண்ணியில போகுதோ அந்த மாதிரி பொறுமையா இவங்க வந்து நீந்திக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இவங்க கண்ணு முன்னாடி ஒரு இறை குட்டி இறை வந்து ஒண்ணு வருதுன்னு வச்சுக்கோங்க. நேரத்துல நம்ம அந்த பை போன்ற ஒரு அமைப்பு சொன்னோம் இல்லையா, அப்படியே இவங்களோட அந்த வாய்ப்பகுதியை விரிச்சு அந்த பை போன்ற அமைப்பு மூலமா லபக் அப்படின்னு அந்த மீனை வந்து அப்படியே அந்த மீனோ இல்ல வேற ஏதோ ஒரு இறையோ இருக்கு அப்படின்னா அந்த இறைய வந்து இவங்க அப்படியே கச்சிதமா விழுங்கிடுவாங்க. அந்த நிகழ்வை வந்து பாக்குறதுக்கு அப்படியே ரொம்பவே அருமையா இருக்கும் நேர்களே. இது மட்டும் இல்லாம இந்த பறவைகள் சரணாலயத்துக்கு சிவப்பு உள்ளம், அப்புறம் நத்தை குத்தினாரை, அரிவாள் மூக்கன் மற்றும் பாம்பு தாரா போன்ற பறவை வகைகளும் இங்க வந்து வர்றாங்க. நேர்களே இன்னொன்னு ஒண்ணு, நம்ம அந்த நத்தை அப்படின்ற வார்த்தையை சொன்னதும் எனக்கு ஒரு ரெண்டு முக்கியமான விஷயங்களை உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு விஷயம் நத்தை குத்தி நாரைகளை பத்தின விஷயம், இன்னொன்னு பொதுவான பறவைகளோட செயல்பாடுகளை பத்தின. இப்போ இந்த நத்தை குத்தி நாரை அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, இத ஆங்கிலத்துல ஓபன் பில்ட் ஸ்டார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா இவங்களோட அந்த அழகு இருக்கு இல்லையா, மேலழகு அதாவது அந்த அழகு நீட்டமா இருக்கக்கூடிய அந்த அழகுக்கு நடுவுல கேப் இருக்கும். சோ அதனாலதான் இவங்களை வந்து ஓபன் பில் ஸ்டார்க் அப்படின்னு சொல்றாங்க. அது போல இவங்களோட முக்கியமான உணவா நத்தைகள் இருக்கிறதுனால இவங்களை நத்தை குத்தி நாரை அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க நத்தைகளை சாப்பிடுறது பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். முதல்ல இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நத்தைகளை அப்படியே மெதுவா பிடிப்பாங்க. அப்புறமா அந்த நத்தைய அப்படியே லைட்டா நல்லா தண்ணியில கழுவிட்டு பொறுமையா அந்த சதை பகுதியை மட்டும் எடுத்து சாப்பிடுவாங்க. அப்போ இவங்க நத்தைகளை மட்டும்தான் சாப்பிடுவாங்களா அப்படின்னா கிடையாது நேயர்களே. இவங்க மீன், பல்லி, தவளை, நண்டு அப்படின்னு பல்வேறு உயிரினங்களை சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி சூழ்நிலையில கிடைக்கக்கூடிய உணவு வகைகளை பொறுத்து இவங்க இந்த மாதிரி பல்வேறு வகையான உணவுகளை எடுத்துப்பாங்க. சரி, இப்போ இவங்களுக்கு மிகப்பெரிய அழகு இருக்கிறதுனால ஈஸியா நத்தைகளோட அந்த ஓடு பகுதி இருக்கையா, நத்தைகளோட உடம்புல வந்து பாத்தீங்கன்னா நேர்களே, ஒரு மேல் பகுதி வந்து ஒரு ஓடு மாதிரி இருக்கும். அந்த ஓடை வந்து இவங்க ஈஸியா உடைச்சு சாப்பிட்டுருவாங்க. நான் மேல ரெண்டு விஷயங்கள் சொல்றேன்னு சொன்னேன், அதுல ஒரு விஷயங்கள் வந்து இந்த நத்தை குத்தி நாரைகளை பத்தினது. இப்ப இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நத்தைகளை ஒரு சில பறவை இனங்கள், இப்போ ஒரு சில பறவை இனங்களுக்கு அழகு வந்து கொஞ்சம் சின்னதா கூர்மை இல்லாம இருக்கும். அப்போ இவங்கெல்லாம் எப்படி இந்த நத்தைகளை சாப்பிடுவாங்க, எப்படி வந்து இந்த ஓடுடைய பொருட்கள் எல்லாம் ஓடுடைய உயிரிகள்லாம் சாப்பிடுவாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ரொம்பவுமே ஒரு வித்தியாசமான செயல்முறை. நம்ம 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 கற்பனையில தான் இப்படி எல்லாம் நினைச்சிருப்போம், இப்படி எல்லாம் நடக்குமா அப்படின்னு நம்ம கற்பனையில நினைச்சிருப்போம் நேர்களே. ஆனா இந்த பறவைகள் அப்படி வித்தியாசமா யோசிச்சு இந்த ஓடுடைய உயிரிகளை வந்து சாப்பிடுறாங்க. நான் எப்பவுமே உங்ககிட்ட சொல்வேன், பறவைகள் விலங்குகள் ரொம்பவுமே புத்திசாலிகள். அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் பக்காவா பிளான் பண்ணி பண்ணுவாங்க. இப்ப இந்த ஊருடைய உயிரிகளை ஒரு பறவைகள் சாப்பிடணும்னு வச்சுக்கோங்க, முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட அழகு இருக்கு இல்லையா, அந்த அழகை வச்சு லைட்டா கொத்தி கொத்தி பார்ப்பாங்க. அவங்களோட அழகால உடைக்க முடிஞ்சதுன்னா அதை அப்படியே அந்த உடைச்சிட்டு சாப்பிடுவாங்க. சப்போஸ் உடைக்க முடியல அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு டைம் கொத்துனதுப்போ அந்த ஓடு மேல ஒரு சின்ன கீரல் விடும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இவங்க இப்ப இவங்க பண்றதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு, இந்த ஓடை வந்து எப்படியாவது இவங்க வந்து உடைச்சிடணும். அதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க மேல பறப்பாங்க இல்லையா, பறவைகள் பொதுவா மேல பறக்குறப்போ அவங்களோட அழகுகளை கல்ல வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க, சின்ன சின்ன கல்லு. இப்போ இந்த சின்ன சின்ன கல்லை எடுத்துட்டு போய் இவங்க மேல பறந்துகிட்டே இருப்பாங்க. இப்படி மேல பறந்துகிட்டே இருக்கிறப்போ இவங்க அந்த ஓடு அந்த நத்தை எங்க இருக்கோ அந்த நத்தையை மேல கரெக்டா வந்து அந்த இவங்க வாயில இருக்கக்கூடிய அந்த அழகுல இருக்கக்கூடிய கல்ல வந்து கரெக்டா போடுவாங்க. இப்படி போடுறப்போ இந்த கல்லு அந்த நத்தையோட ஓடு ஓடோட அந்த மேல் பகுதியில பட்ட உடனே அந்த ஓடு வந்து அப்படியே வந்து உடைஞ்சிடும். இப்போ இவங்க கீழே வந்து அந்த நத்தையோட சதை பகுதியை மட்டும் சாப்பிட்டுருவாங்க. பாருங்க நேர்களே, எப்படி எல்லாம் நம்ம பறவைகள் ரொம்பவுமே வித்தியாசமா யோசிக்கிறாங்க. நம்ம சின்ன வயசுல காக்கா அப்படிங்கிற பறவை வந்து அவங்க தண்ணி குடிக்கிறதுக்காக பானையில வந்து கல்லை போட்டு கொண்டு வந்து குடிச்சதான் நம்ம கதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா ஒரு சில பறவைகள் அவங்களோட உணவை தேடிக்கிறதுக்காக இந்த மாதிரி வித்தியாசமான செயல்முறைகள்லையும் ஈடுபடுறாங்க நேயர்களே. எப்பவுமே பறவைகள் விலங்குகள் எல்லாருமே ரொம்பவுமே வித்தியாசமான செயல்முறைகள். இந்த செயல்முறைகள் எல்லாமே நம்ம இந்த மாதிரி பறவைகள் சரணாலயங்களுக்கு போகிறப்போ இல்ல வேற ஏதாவது பகுதிகளில் பறவைகளை பாக்குறப்போ நாம வந்து பார்க்க முடியும். நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க நேயர்களே, இந்த பறவைகள் சரணாலயத்துல இதுவரையில கிட்டத்தட்ட 65 வகையான பறவை இனங்கள் வர்றதா வனத்துறையினர் பதிவு செஞ்சிருக்காங்க. இங்க நாம பறவைகளை பாக்குறதுக்கு ஏத்த காலம் அக்டோபர்ல இருந்து பிப்ரவரி வரைக்கும் நேயர்களே. ஏன் எப்ப பார்த்தாலும் இவங்க வந்து அக்டோபர்ல இருந்து பிப்ரவரி வரை இல்ல அக்டோபர்ல இருந்து மார்ச் வரை அப்படின்னே வந்து சொல்றாங்க. அக்டோபர் மாசத்துல அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு தானே நீங்க நேயர்களே யோசிக்கிறீங்க. பொதுவாகவே நிறைய பறவைகளோட இனப்பெருக்க காலம் அக்டோபர்ல இருந்துதான் தொடங்குது. இந்த அக்டோபர் மாசத்துக்கு ஏன் இவ்வளவு சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாசத்துலதான் மழைக்காலம் நமக்கு துவங்குது நேயர்களே. பொதுவாகவே இந்த வகை பறவைகளோட வலசை போதல் மற்ற உயிரியல் செயல்பாடுகள் எல்லாமே இந்த மழைக்காலத்தை ஒட்டி தொடங்குறதுனால நம்ம பறவைகள் பாக்குறதுக்கு ஏத்த காலமா அக்டோபர்ல இருந்து மார்ச் வரையும் இல்ல ஏப்ரல் வரையும் உண்டான காலத்தை வந்து சொல்றாங்க. சரி, அப்போ இந்த தேர்தங்கள் பறவைகள் சரணாலயத்துக்கு நாம எப்படி போறது? ராமநாதபுரத்துல இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவுலதான் இந்த தேர்தங்கள் பறவைகள் சரணாலயம் இருக்கு. இந்த பறவைகள் சரணாலயத்துக்கு போறதுக்கு ராமநாதபுரத்துல இருந்து நிறைய பேருந்து வசதிகள் இருக்கு நேயர்களே. அதனால எல்லோரும் உங்களால முடிந்த வரையில இந்த தேர்தங்கள் பறவைகள் சரணாலயத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய பறவைகளை கண்டு மகிழ்ந்திருங்கள் நேயர்களே. அடுத்தபடியா நாம பார்க்க போறது சக்கரக்கோட்டை பறவைகள் சரணாலயம். ராமநாதபுரம் மாவட்டத்துல இருக்கிற 5வது மற்றும் கடைசி பறவைகள் சரணாலயம் இந்த சக்கரக்கோட்டை பறவைகள் சரணாலயம். இந்த சரணாலயமும் நீர்நிலையிலதான் இருக்கு நேர்களே. 2012 பறவைகள் சரணாலயமா அரசால இந்த பகுதி அறிவிக்கப்பட்டது. நம்ம ராமநாதபுரம் நகர்பகுதியில இருந்து நடந்து போய் பார்க்கிற தொலைவுலதான் இந்த சரணாலயம் இருக்கு நேர்களே. ராமநாதபுரம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 2-3 கிலோமீட்டர் தொலைவுலதான் இந்த சரணாலயம் அமைந்திருக்கு. இந்த சரணாலயம் நீர்வாழ் பறவைகள் நிலவாழ் பறவைகள் ரெண்டு வகையான பறவை இனங்களுக்கும் ரொம்பவுமே ஏத்த இடமா இருக்கு. இந்த பறவைகள் சரணாலயத்துக்கு நீர்க்காகங்கள், பாம்புத்தாரா, வெண்கொக்குகள், உன்னிக்கொக்கு, மடையான், பல்வேறு வகையான நாரை இனங்கள், அப்புறம் சிவப்பு உள்ளான் போன்ற பல்வேறு வகையான பறவை இனங்கள் வந்து வருகை புரிகிறாங்க. நேயர்களே, திரைப்படத்துல ஏதாவது ஒரு இயற்கை காட்சி காண்பிக்கப்படும் போது இந்த இடத்துக்கு நம்ம போனா நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க நிறைய டைம் யோசிச்சிருக்கீங்க. அது போல இப்ப நான் இந்த பறவைகள் சரணாலயங்களை பத்தி எல்லாம் சொல்லும் போது உங்களுக்கும் இந்த இடத்துக்கு போகணும்னு உங்க மனசுல யோசிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் நேர்களே. அதனால நீங்க இந்த பறவைகள் சரணாலயத்துக்கெல்லாம் போய் அங்க இருக்கக்கூடிய பறவைகளை கண்டு மகிழுங்க. நேர்களே, வேறு எந்த மாவட்டத்துக்கும் இல்லாத சிறப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்துல மொத்தம் 5 பறவைகள் சரணாலயங்கள் இருக்கு. அது போல ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பக்கத்துல இருக்கிற கோதண்டராமர் கோவிலுக்கு பக்கத்துல ஒரு குட்டி நீர்நிலை, ஒரு பெரிய நீர்நிலையே இருக்கு. இந்த நீர்நிலையில டிசம்பர்ல இருந்து பிப்ரவரி மாசம் வரைக்கும் ஒரே இடத்துல ஆயிரக்கணக்கில் பூநாரைகளை வந்து நம்ம பார்க்க முடியும். நாம இந்த பூநாரைகளை பார்க்கும்போது அந்த பூநாரைகள் வந்து அங்க இங்க தண்ணியில ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படியே நடந்துகிட்டு அப்படியே நடனம் ஆடிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த நடனம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு நடனமா தெரியுது, ஆனா உண்மையாவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்ணிக்குள்ள இருக்கக்கூடிய தங்களோட இறைகளை எடுத்துக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் வந்து அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது போல நேர்களே, வானொலியில நேரத்தினை கருத்தில் கொண்டு உங்ககிட்ட என்னால முக்கியமான கருத்துக்களை மட்டும்தான், இந்த பறவைகள் சரணாலயங்கள் தொடர்பான முக்கியமான கருத்துக்களை மட்டும்தான் பகிர்ந்துக்க முடியுது. அதுக்கு நீங்க என்ன மன்னிக்கணும். உங்களுக்கு இன்னும் ராமநாதபுரம் மாவட்டத்துல இருக்கிற பறவைகளை பத்தி தெரிஞ்சுக்கணும், இன்னும் நிறைய விதமான பறவைகளை பத்தின விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தமிழ்நாடு அரசு வனத்துறை ராமநாதபுரம் வன உயிரின கோட்டம் சார்பில் அறிமுக கள கையேடு ராமநாதபுரம் மாவட்ட பறவைகள், மீண்டும் ஒரு முறை சொல்ற நேயர்களே, அறிமுக கள கையேடு ராமநாதபுரம் மாவட்ட பறவைகள் அப்படின்னு ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்காங்க. இந்த புத்தகத்துல ராமநாதபுரம் மாவட்டத்துல காணப்படுற பல்வேறு பறவைகள் பத்தி விரிவா சொல்லியிருக்காங்க. தெளிவான புகைப்படங்கள், அந்த பறவைகளோட அமைப்பு, அந்த பறவைகளோட வித்தியாசமான செயல்பாடுகள், இப்படின்னு பல்வேறு தகவல்களை ஒரு புத்தகத்துல அருமையா சொல்லியிருக்காங்க. இந்த புத்தகத்தை நீங்க படிச்சு பயன்பெறுங்கள் நேயர்களே. நேயர்களே, இப்ப உங்களிடமிருந்து விடை பெறுவதற்கான நேரம் வந்தாச்சு. அதே நேரத்துல மழைக்காலமா இருக்கிற இந்த நேரத்துல கொஞ்சம் கவனமா இருங்க நேயர்களே. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு பறவைகள் சரணாலயத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம் நேயர்களே. அதுவரையில் உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுகிறேன். நேயர்களே, ஒரு கவிஞர் அழகா சொல்லியிருந்தார், பறவைகளோட பாதச்சுவடுகள் என்றுமே அழியாதது. எப்படி என்றால் ஒவ்வொரு நாளும் முளைக்கும் ஒரு விதையின் மூலமாக அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த வகையில இந்த பறவைகளோட பாதச்சுவடுகள் என்றுமே அழியாமல் நிரந்தரமாக பாதுகாக்க வேண்டியது நம் ஒவ்வொருவரின் கடமை என்பதை நாம் அனைவரும் உணர்வோம். பறவைகளை நேசிப்போம், பறவைகளை பாதுகாப்போம். நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை ராமநாதபுரம் மாவட்ட பறவைகள் சரணாலயங்கள் குறித்து சுவாரஸ்யமான தகவல்களை நமக்கு வழங்கிய ராமநாதபுரம் தமிழ்நாடு வனம் வன உயிரின குற்ற கட்டுப்பாட்டு பிரிவு வனச்சரக அலுவலர் திரு ரா துரைபாபு அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலன இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.